பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளும் அலை வடிவத்தில் சுருங்கி இறுக்கி சுருக்கி ஈர்ப்பாக வைக்கக்கூடிய இடம்தான் கருமையம். மீண்டும் அதே அலை சுழல் மனதுக்கு வரும்போது, அதை நினைக்கிற போதோ அல்லது நினைக்காது இருந்தாலும் கூட தானாக அந்த சுழல் வரும்போதோ அந்த கருத்து அந்த பதிவு அப்படியே விரித்து காட்டும்போது எண்ணங்களாக பார்க்கணும். சும்மா உட்கார்ந்துருந்தால் கூட பல எண்ணங்கள் வருது. அது அந்தந்த மன அலைச்சுழலுக்கு வர்றபோது அந்தந்த பதிவுகள் காட்சியாகும். அப்படி ஒரு வாழ்நாள் முழுவதும் ஆகக்கூடிய காட்சிகள் இருக்குது. இதையெல்லாம் அதான் வினைப்பதிவு என்று சொல்கிறோம். இது இந்த நான் இந்த பிறவியில் செய்த வினைகள். ஆனால் நாம் பிறந்தபோது தாய் தந்தையர்களுடைய அனுபவங்கள் எல்லாம் பதிவாகி அவங்க சக்தி இந்த கருமையத்தில் உருவாகியிருக்குது. அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி தான் ஒவ்வொருவருக்கும் குழந்தையாக பிறக்கும்போது கருமையாமையும். அதோ அதை சஞ்சித கர்மம்னு சொல்லுவாங்க. இந்த வயது முழுவதும் ஆயுள் முழுவதும் நாம் செய்கிறது பிராரத்த கர்மம். இந்த ரெண்டையும் சேர்த்தால் என்ன ஆற்றல் ஒரு மனிதனுக்கு உண்டாகுமோ அதுதான் மனிதனுடைய அறிவாட்சி தரம், பர்சனாலிட்டி என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதற்கு மேலே இல்லை, கிழவே இல்லை. இதையொட்டி நீங்கள் எந்த பொருளோடு தொடர்பு கொண்டாலும் அதற்கு ஏற்றவாறு என்னது செய்யலாம் என்ற எண்ணமோ செய்யக்கூடிய ஆர்வமோ செயலும் உண்டாகுது இல்லையா. இதை ஆகாமிய கர்மம்னு சொல்லுவோம். ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்டி வினையை விளைக்கத்தக்க கர்மம் என்றது. அப்போது ஒரு மனிதனண்ட சஞ்சித கர்மம், பிராரத்த கர்மம், ஆகாமிய கர்மம் என்று மூன்று வகையில் வினைகள்லாம் சேர்ந்து ஒவ்வொருவருடைய ஏற்பாக இருக்கிறது. இதையெல்லாம் அப்படியே வைத்துக்கொண்டு அது வழியில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு அதுவே மூலதனமாக முதல் பொருளாக ஈர்ப்பாக வந்துடும். அதன் பிறகு அந்த குழந்தை வளர்கிற போதோ அல்லது பெரியவனாய் வாழும்போதோ ஏற்படக்கூடியதெல்லாம் அதே இதில் சேர்ந்துக்கிட்டே வருது. இதில் அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய காந்த சக்தி உடல் முழுதும் எப்போ ஓடிக்கொண்டே இருக்குதே. இப்போது அது அந்தந்த புலன்களில் வரும்போது, இப்போ இங்கே தடவரம் உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்குது, அந்த காந்த சக்தி இப்போது இந்த இடத்துல அழுத்துகிற போது கொஞ்சம் வெளியாகுது இல்லை, தோல் மூலமாக அந்த வெளியாகிறது இப்போ உணர்வாக இருக்கிறது. அதை உணர்வது தான் அதே காந்த சக்தியினுடைய மனம். அப்போது அந்த மனம் உணர்கிறது, அதை பதிவாகிறது. இங்கே எவ்வளோ செலவாகிறதோ அதை அது தன்மையாக மாறிப்போச்சு. ஆனால் இது உடல் இயக்கத்தில் பாதிக்கலை, அதிகமாக துன்பம் இல்லை. ஆனால் நான் அழுத்தி இழுக்கிறேன்னு சொன்னால் வலி எடுக்குது. ஏன், அதே காந்த சக்தி ஒரு திணிவு பெற்று அதுக்கு என்ன சொல்கிறது ஷார்ட் சர்க்யூட் உண்டாகும், மின்குறுக்கு உண்டாகுது. அதைத்தான் வலி என்று சொல்கிறோம். எந்த இடத்துல வலி ஏற்பட்டாலும் அதனுடைய ஜீவகாந்த சக்தி ஓட்டத்தில் ஏற்பட்ட திடிவு தடை. அதன் பிறகு அதுவே காலத்தால் நீண்டாலும் இடத்தால் அகன்றாலும், இது வரைக்கும் நான் அழுத்திட்டு இருக்கேன் இங்கே தான் இருக்கும், ஆனால் போக 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 விரியும். காலத்தால் நீண்டாலும் இடத்தால் அகன்றாலும் எந்த ஒரு பெயின் வலியும் வியாதி என்றதாக மாறிடும், உடல் முழுவதும் தொந்தரவு பண்ணும். அதுவே காந்த ஆற்றலினுடைய மின்குறுக்கு. இங்கே இருக்கக்கூடிய மின்குறுக்கு கருமையம் வரைக்கும் போய் தாக்கினால் அங்கே கருமையமே உடைஞ்சு போகும். அங்கே இருக்கக்கூடிய நரம்புகளுடைய இயக்கம் உடைந்து வித்து கொட்டி போகும். உயிர் சக்தி, அங்கே இருப்பு இருக்கக்கூடிய உயிர் சக்தியும் போயிடும். இதை தான் டெத்துன்னு சொல்கிறோம். அப்படி மரணம் வர்றபோது இந்த கருமையை மாத்திரம் மரணம் அடைஞ்சதுக்கு இல்லை, அது காந்த ஆற்றல் எவ்வளோ ஒன்றாலும் சுருங்கி இருந்தது. இது கம்ப்யூட்டரில் உள்ள சிப்பு போல ரெக்கார்டில் நீங்கள் ஏதோ ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க, தனியாக எடுத்து அந்த கேசட்டை எடுத்து வச்சுக்கிட்டால் இன்னொரு ரெக்கார்டில் கூட போடலாம். அதுபோல் இந்த கருமையமானது உடலை விட்டு விலகி நிற்குது. இதில் இதுவரைக்கும் வந்த வழியில் ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் அதில் இருக்குது இல்லையோ, ஆனால் சில ஆசைகள் இருக்கும், அதெல்லாம் உலகத்தில் தான் முடிக்கணும். அது அதோட மனித பிறவியை தன்னை அறிந்து கொண்டு இறைநிலையோடு சேர்ந்து விடணும் என்ற நோக்கத்தோடு தான் ஆறாவது அறிவு வந்துருக்குது. அது முடியலை என்றாலும் சரி, அதற்காக வேறு வாழும் உயிர்களோட எந்த உயிர் பொருத்தமாக இருந்தோ அதோட இறைநிலையானது இணைச்சி விடும். அதை அட்டாச்சு சோல்னு சொல்லுவாங்க, அதாவது தொந்திக்கிற ஆன்மா ஒருவரோட இன்னொரு ஆன்மா தொடர்பு கொள்ளக்கூடும். அதே போல் ஒரு ஆன்மாவோடு ஒரு மனிதனோடு நாலு ஆன்மாக்கள் கூட தொடர்பு கொள்ளலாம். எத்தனை தொடர்பு கொண்டாலும் அவர்களுடைய குணாதிசயங்கள் எல்லாமே இருக்கும். அதனால் நாம் எந்த காரியம் செய்தாலும் அது இருப்பு வச்சு அதுக்குரிய பயனையும் கொடுக்கும், அதுக்குரிய செயலையும் திருப்பி திருப்பி நாம் அனுபவிக்க வேண்டியதவர். அதனால் நாம் செய்யக்கூடிய செயல்களெல்லாம் விளைவு கருதி, இந்த செயல் என்ன விளைவு வரும், அது எனக்கும் பிறருக்கும் நன்மை தருமா தீமை தருமா துன்பம் தருமா இன்பம் தருமா என்று பார்த்து செய்யக்கூடிய அளவு வந்துட்டால் அதான் ஆன்மீக வாழ்வு என்று சொல்கிறோம். அத்தகைய முறையில் ஆன்மீக வாழ்வு வாழ்கிறவர்களுக்கு இந்த காமக்ரோத லோபமகமா ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய ஆறு குணங்களையும் கட்டுப்படுத்தி கொள்ளணும். அந்த குணங்களை எல்லாம் சீரமைத்து கொண்டால் பதிவு அழுத்தமாக இருக்காது, இறைநிலையோடு சேர்றதுக்கும் சுலபமாக இருக்கும், அறிவு தெளிவும் நன்றாக இருக்கும். அதற்காக தான் தவம் தத்துவ விளக்கம் அறிவா அகத்தாய் பயிற்சி இவைகளெல்லாம் செய்கிறோம். அதனால் கருமைய தூய்மையும் பெறுகிறோம் என்று கூறி இதோட இந்த உரை நிறைவு செய்கிறேன். வாழ்க வாழ்க
நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே.